الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا وقال النبي عليه الصلاة والسلام لا يفرق مؤمن مؤمنا إن كره منها خلقا رضي منها خلقا آخر صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தா போகார். அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியாக்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தை தந்து அந்த மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகளில் நாம் எவ்வாறு ஈடுபட வேண்டும், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களில் எவ்வாறு ஈடுபட வேண்டும் என்று அவைகளை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதுடன் அதற்கு பின்னால நம்முடைய குடும்ப வாழ்க்கை அது எவ்வாறு அமைய வேண்டும், குடும்ப வாழ்க்கைக்கு ஆக மிக முக்கியமான இரண்டு கதாபாத்திரங்கள் என்றால் கணவனும் மனைவியும். அந்த கணவன் மனைவியின் மூலமாகத்தான் குழந்தைகள், ஆண் குழந்தை பெண் குழந்தை, மீண்டும் அவர்கள் பெரியவர்களாக திருமணம் முடித்து அவர்களுக்கு குழந்தை கிடைத்தது என்றால் பேரன் பேத்தி என்று இவ்வாறு அந்த குடும்பத்தை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் அது நீண்ட நெடிய ஒரு பட்டியலை அது அடங்கி இருக்கின்றது. ஆனால் நாம் குரானை எடுத்து பார்த்தோம் என்றால் குரானில் தாய் தந்தையர்களுக்கு மாத்திரமல்ல, கணவன் மனைவி இரண்டு பேர்களுக்குரிய கடமைகள் மாத்திரமல்ல, அதற்கு மேலாக அந்த தாய் தந்தையர்களுடைய தாயுடைய சகோதர சகோதரிகள் தந்தையுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுடன் கூட நாம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சில இடங்களில் சூசகமாக சுட்டிக்காட்டுகின்றான். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களில் இவர்கள் ஒவ்வொருவருக்குரிய ரைட்ஸ்கள் என்ன, உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன என்பதை மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமிய குடும்பம் என்பது அது சாதாரணமான விடயம் அல்ல, அதற்கு மிக முக்கியமான ஒரு இடமும் ஒரு பங்கும் இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தில் குடும்ப கட்டமைப்பு, இஸ்லாமிய குடும்பம் எவ்வாறு வாழ வேண்டும், அந்த குடும்பங்களுக்குள்ள சட்டதிட்டங்களை சொல்வதை விட ஆக முக்கியமாக கணவனும் மனைவியும். ஏனென்றால் அந்த கணவன் மனைவி அந்த இரண்டு பேர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமையுமோ அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள், அவர்களுடைய அன்பு, இரக்கம், அரவணைப்பு, அவர்களுடைய சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, இவைகள் அனைத்தும் ஒரு சேர நல்ல விதமாக அமைந்தது என்றால் அவர்களின் மூலமாக உருவாகக்கூடிய குழந்தைகளும் நல்லவர்களாக வளருவார்கள். நாம் இதை சொல்ல வருகிறோம் என்றால், சமீப காலமாக பலர்கள் வந்து அங்கலாய்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம், நம்முடைய குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவது என்பது மிக பாரிய சவால், மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். பெண் குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து திருமணம் முடித்து கொடுக்கின்ற வரைக்கும், ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து அவர்களை திருமணம் முடித்து கொடுக்கின்ற வரைக்கும் அந்த தாயும் தந்தையும் படக்கூடிய பாடு சாதாரணமான பாடல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால குழந்தைகள் நல்லவர்களாக வளரும், சமூகத்தில் அவர்கள் உயர்ந்தவர்களாக திகழ வேண்டும் என்றால் அதை விட முக்கியம் அந்த தாயும் தந்தையும் கணவனும் மனைவியும் எவ்வாறு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதைத்தான் நாம் முதலிலே பார்க்க வேண்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், கணவன்மார்களை பார்த்து கூறுகின்றான், அந்த மனைவிமார்களுடன் நல்ல விதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். சில வேளை எதையாவது ஒன்றை நீங்க வெறுப்பீங்க, அந்த பெண்ணிடம் அந்த மனைவிமார்களிடம் ஏதாவது ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள், உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று இருக்கலாம், ஆனால் நீங்கள் விரும்பக்கூடிய, நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய பல நல்ல பண்புகளும் குணங்களும் அந்த பெண்களிடம் இருக்கும். அதனால தன்னபி அவர்கள் சொன்னார்கள், லா யப்ரஹு முஃமினுன் முஃமினா, ஒரு முஃமினான ஆண் தன்னுடைய முஃமினான பெண்ணை ஒட்டுமொத்தமாக குறை சொல்லி ஒதுக்கி தள்ளிவிட வேண்டாம். ஒன்றை நீங்க வெறுக்கிறீங்க, ஆனால் நீங்க விரும்பக்கூடிய இன்னும் ஒன்று இருக்கும். எனவே அவள் படிப்பில் குறைந்தவளாக இருப்பாள், ஆனால் நல்ல பண்புள்ளவளாக இருப்பாள், நல்ல குணமுள்ளவளாக இருப்பாள், கணவனுக்கு படிப்பினை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசையுடன் ஆர்வத்துடன் அவள் இருந்து கொண்டிருப்பாள். எனவே அழகில் குறைவு, நிறத்தில் குறைவு, ஆனால் குணத்தில் நிறைவானவளாக இருப்பாள். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒட்டுமொத்தமாக நீங்கள் அவர்களை ஒதுக்கி தள்ளிவிட வேண்டாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் பார்க்கலாம், ஒரு காலகட்டத்தில் ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால யாராவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிந்தால் மரணிக்கின்ற வரைக்கும் அந்த ரெண்டு பேர் தான். ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால தலாக் டிவோர்ஸ் என்பது ரொம்ப அரிதாகத்தான் நாம் கேள்விப்பட்டோம். ஆனால் இன்று நாங்க பார்க்கலாம், அந்த தலாக் என்ற வார்த்தை, பசுகை என்ற வார்த்தை, அந்த டிவோர்ஸ் என்ற வார்த்தை சர்வசாதாரணமாக அடிக்கடி கேள்விப்பட்டு கொண்டிருப்பதோடு மட்டுமல்ல, நம்முடைய காதுகளில் விழும். அந்த பெண் வீட்டுக்கு வந்து விட்டாராம், அவள் கணவனை விட்டு பிரிந்து வந்து விட்டாராம், அவர் அந்த பெண்ணை விட்டு விட்டாராம், 18 வயது, 20 வயது, 22 வயது, வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய வயதிலேயே பிரிந்து வாழ்கின்றார்கள் என்ற இந்த கஷப்பான பேச்சுக்களை அடிக்கடி நாம் நம்முடைய காதுகளால் செவிமடித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த குடும்ப வாழ்க்கை நல்ல இன்பகரமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியா அந்த குடும்பம் அமைய வேண்டும் என்றால் கணவனுக்கும் ஒரு பாரிய பங்கு, மனைவிக்கும் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. இரண்டு பேர்களும் தங்களுடைய பொறுப்புகளை, உரிமைகளை முதலாவது விளங்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் அதைத்தான் கூறுகின்றார், அந்த மனைவியரான, உங்களுடைய மனைவியரான அந்த பெண்மணிகளுக்கு சில கடமைகள் இருப்பதை போட்டு அவர்களுக்கு சில உரிமைகளும் இருக்கின்றன. ஆனால் அநேகமானவர்கள் கடமைகளை பேசுவார்கள், ஆனால் உரிமைகளை சில வேள மறந்து விடுவார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கடமைகளை பற்றி அடிக்கடி பேசப்படுகின்றன, ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில உரிமைகளும் இருக்கின்றது. உதாரணமாக ஆண்கள் பேசக்கூடிய நேரத்தில் பெண்கள் செவிமடுத்து கேட்பார்கள், ஆனால் சில நேரங்களில் பெண்கள் பேசுற பேச்ச ஆண்களால் கேட்க இயலாது. ஆண்கள் சொல்லுவார்கள், ஒரு சிலர், எல்லோரும் அல்ல, நான் பேசுவேன் நீங்க கேட்கணும், ஆனா நீங்க பேசுறத கேட்க வேண்டிய கட்டாயம் அவசியம் எனக்கு இல்லை என்று கூறுவார்கள். அவர்கள் எவ்வாறு நம்முடைய பேச்சை கேட்கின்றார்களோ அதே மாதிரி அவர்களுடைய பேச்சையும் நாம் காது கொடுத்து கேட்கணும். ஏன், அவர்களுக்கு பேச்சுடைய உரிமை. சில நேரங்களில் பெரிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வு நாங்கள் கொஞ்ச நேரம் அமைதியா மௌனமா இருந்து, சரிம்மா நீங்க சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லுங்கண்டு கொஞ்சம் பேச்ச கேட்டாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஆனால் மனைவிமார்களில் சிலர் சொல்லக்கூடியது என்ன, அவர் என்னோட உட்கார்ந்து பேசுறார் இல்ல, என்னுடைய பேச்சை கேட்கிறார் இல்ல, அவர் அவருடைய பாட்டுக்கு பேசிக்கொண்டே போறாரு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க பார்க்கணும், ஒரு பெண்ண ஒரு ஆணுக்கு திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த பெண் அனைத்தையும் விட்டுவிட்டு கணவன் தான் எனக்கு எல்லாமே, அவளுடைய தாய், அவளுடைய தந்தை, அவளுடைய சகோதர சகோதரிகள், அவளுடைய நண்பிகள் தோழிகள் அனைத்தையும் விட்டுவிட்டு கணவன் தான் எனக்கு எல்லாமே என்று வந்ததற்கு பின்னால அந்த கணவனும் தன்னுடைய மனைவியுடன் அமர்ந்து கொஞ்சம் பேசுவது, அவள் பேசுற பேச்ச கேட்காவிட்டால் அந்த பெண் என்ன நினைப்பார், அந்த பெண்ணுடைய மனோநிலை என்ன ஏற்படும். சிலவேளை நமக்கு கோபம் வந்து விட்டது என்றால் ஏந்தி விட்டு திட்டி விட்டு நாங்க வெளியில செல்வோம், நாங்க நல்ல முறையில ஹோட்டல்கள்ல சாப்பிடுவோம், டீ குடிப்போம், நண்பர்களோட பேசி கொஞ்ச நேரத்தை கழிச்சிட்டு மறந்துட்டு வருவோம். ஆனால் நாங்க யோசிக்கும் அந்த மனைவிமார்கள் வெளியில போனா இன்னும் பிரச்சனை கூடும். நாம் ஒரு கணவன் மனைவியோடு சண்டை பிடித்ததற்கு பின்னால கணவன் சொல்லாமல் போக கூடாது, அவ்வாறு போய்விட்டால் இன்னும் பிரச்சனை கூடும். அதனால் அந்த பெண் என்ன செய்வாள், அவள் அவளுடைய வீட்டுல அவளுடைய அறையில அவள் மகள்கிட்ட சொல்லிடுமா, மகன்கிட்ட சொல்லிடுமா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அவர்கள் நம்முடைய பேச்சை கேட்பதை போன்று நாமும் அவர்களுடைய பேச்சை கொஞ்சம் கேட்போம். இந்த அளவுக்குண்ட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை ஒரு 11 மனைவிமார்கள் பேசின அந்த ஹதீஸ நபி அவர்கள்ட்ட கூறுகின்றார்கள். அந்த ஹதீஸ் பட கிரந்தங்கள்ல வருது. அந்த ஹதீஸுக்கு பேரே ஹதீஸே உம்மி தர, அதாவது 11 பெண்மணிகள் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுக்கின்றார்கள். நாங்க யாரும் எங்கட கணவன்மார்கள்ட உள்ளத்தை மறைக்க மாட்டோம், எல்லோருமே உண்மையான கணவன் எப்படி அவருடைய அனைத்து பண்புகளையும் உண்மையான முறையிலே சொல்லுவோம் என்று ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு பெண்ணாக கூறுகின்றார். இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, காலத்தில் ஊடா காலத்தில் தானியா, முதலாவது பெண் சொன்னால் இரண்டாவது பெண் சொன்னால் என்று 11 பெண்மணிகள் சொன்ன அந்த அனைத்து விடயங்களையும் கேட்டுக்கொண்டு நபி அவர்கள் கூறுகின்றார்கள், யா ஆயிஷா குந்துலகி குந்துலகி கபீசரன் லிஉம்மி ஸரா. உம்மி ஸரா என்பவர் தான் மிக முக்கியமான ஒரு பெண், அபு ஸரா என்பவர் அந்த பெண்ணுடைய கணவன். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஆயிஷா இதற்கு பின்னால நான் அந்த அபு ஸரா மாதிரி, அபு ஸரா எப்படி உம்மு ஸராக்கு இருந்தாரோ அதே மாதிரி நானும் உங்களுடன் இருப்பேன். எப்பொழுது சொன்னார்கள் என்றால், ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த 11 பெண்மணிகள் மனைவிமார்கள் சொன்ன அத்துணை கதையையும் நபி அவர்கள் காதால கேட்டதற்கு பின்னால்தான் இந்த பதிலை சொன்னார்கள் என்றால், நபி அவர்கள் மனைவிமார்கள் பேசுறத கேட்காமலா இருந்தாங்க. இதை விட ஒருபடி மேல் ஏறி அல்ஹம்துலில்லாஹ் எங்கட கலாச்சாரத்தில இல்ல மனைவிமார்கள் கணவனை எதிர்த்து பேசுவது, அது அப்படியே இருக்கணும், மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரம் மாதிரி வந்துவிடக் கூடாது, அங்க ஈக்குவல் ரைட்ஸ் என்று எல்லாத்திலேயுமே ரைட், ஆண் பேசினா கணவன் பேசினா மனைவி பேசணும், ஆண் சம்பாதிச்சா மனைவி சம்பாதிக்கணும், ஆண் லைஃப் பில் கட்டினா மனைவி ஓட்ட பில் கட்டணும், ஆண் வீட்டுக்கு சாமான் வாங்கினா அதே அளவுல மனைவியும் வாங்கணும். மேற்கத்திய கலாச்சாரம் அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவுக்கு நம்முடைய நாட்டில் இல்ல. ஆனால் சில நேரங்களில் ஒரு கணவன் எதையாவது பேசுற நேரத்துல மனைவி அதற்கு பதில் சொல்லிவிட்டால் அங்கே பெரிய பூகம்பம், இவ மாப்பிள்ளையோட வாயடிக்கிறா, இவன் கணவனை எதிர்த்து பேசுகின்றால் என்று ஒரு பேச்சு வந்துவிடும். நாங்க சொல்லவே இல்லை மனைவிமார்கள் வாயடிக்காமல் அமைதியா இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருக்கணும்,
ஆனால் எதை சொல்ல வாரோம் என்றா, யாராவது ஒரு பெண் ஏதாவது ஒரு கட்டத்துல கோபத்தை ஆச்சரத்தை அடக்க முடியாமல் எதையாவது சொல்லிவிட்டார் என்றால் அதை மிகப்பெரிய பாரதூரமான தவறாக சில கணவன்மார்கள் பார்ப்பார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ ஒரு விடயத்துல கொஞ்சம் வேகமாக மனைவி சத்தம் போட்ட நேரத்துல மனைவியும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் மன வருத்தம், இன்றைக்கு நீங்க என்னையே எதிர்க்க ஆரம்பிச்சுட்டீங்க, நான் பேசின பேச்சுக்கே நீங்க பதிவு சொல்லிட்டீங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன நேரத்துல அந்த பெண்மணி சொன்னா, நான் உங்களுக்கு பதிவு சொன்னது சின்ன விடயம், இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை நபி அவர்களை எதிர்த்தார்கள். எதிர்த்து பேசினதோட மட்டுமல்ல, ஒரு மனைவி நபியுடன் கோபித்துக் கொண்டு பேசாம கதைக்கிறாம இருக்கிறாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னார்கள், அந்த மாதிரி செய்து விட்டால் அந்த பெண் நாசம் அடைந்து விட்டால், நஷ்டம் அடைந்து விட்டால், அவசரமாக தன்னுடைய மேலாடை எடுத்துக்கொண்டு அவசரமாக அதை அணிந்து கொண்டு நேராக ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய மகள் ஹப்சாட்ட கேட்டாங்க, ஹப்சா உங்களோட தாய் இப்படி ஒரு செய்தி ஒன்று சொன்னார்கள், நபி அவர்களை யாரோ ஒரு மனைவி எதிர்த்ததாக எதிர்த்து பேசினதாக சொன்னார்களா? சொன்னாங்க, ஆம் என்னுடைய தந்தையே, இன்று நபியுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவி நபி அவர்களை எதிர்த்து பேசினதோட மட்டுமல்ல, நபி அவர்களோடு இன்றைக்கு பேசாம கதைக்காம கோபித்துக் கொண்டும் இருக்கிறாங்க. அப்படி சொன்னவுடன் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகள்கிட்ட சொன்னாங்க, மகள் நீங்க மட்டும் அப்படி நடந்துடாதீங்க, நபி எப்பவுமே கோபப்பட வச்சிடாதீங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைண்டா என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்றுண்டா என்கிட்ட வந்து சொல்லுங்க, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கோபப்படுத்துற மாதிரி பேசிடாதீங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட நபி அவர்கள் கொஞ்சம் கூட இறக்கம் என்று நினைச்சு நீங்க உமருடைய மகள் என்று தைரியப்பட்டுடாதீங்க, நீங்க ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கன்னு தன்னுடைய மகளுக்கு அறிவுரை செய்து விட்டு வந்ததாக புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்குது. மேலாண் பெரியாக்கரே சகோதரர்களே, அதனால சில நேரங்களில் மனைவிமார்கள் பேசிவிட்டார்கள் என்றால் எங்களை எதிர்த்து ஏதாவது ஒரு பேச்சுக்கு பதில் சொல்லி விட்டார்கள், நாங்க 10 பேச்சு பேசினோம் அவர்கள் ஒரு 2 பதில் சொல்லி விட்டார்கள் என்றால் அதை பெரிய ஒரு பாரதூரமான தவறாக எடுக்கக்கூடாது. ஏன், அவர்களும் சில நேரங்களில் பேசலாம், அவர்களுக்கும் பேசுவதற்குரிய சில உரிமைகளை சில நேரங்களை கொடுக்கணும், அவர்கள் பேசுவதை கேட்கணும், அவர்களால ஏதாவது தவறு நடந்து விட்டால் அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள். எங்களால தவறு நடந்தா ஆண்கள் நினைக்கிறாங்க, நான் எப்படி மன்னிப்பு கேட்கிற, நான் எப்படி செகண்ட் ஹேண்ட் ஆகுற, அது கொம்புடுவங்க சரி அவங்க மன்னிப்பு கேட்கலாம், ஆனா நாங்க எல்லாம் அப்படி பண்ணிய எங்களை தலைக்குமே நேரிடுவாங்க. இல்லவே இல்ல, நீங்க பண்ணிய பண்ணிய அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். மேலான பெரியாக்கரே சகோதரர்களே, அதனால தவறு நடந்து அவர்கள் மன்னிப்பு கேட்பதை போன்று நாங்களும் மன்னிப்பு கேட்கணும். எங்களால் இப்படி நடந்த விஷயம் மன்னிச்சுக்கோங்க, என்னால் இப்படி நான் பேசிட்டேன் அதை கொஞ்சம் நீங்க மன்னிச்சிடுங்க. மேலான பெரியாக்கரே சகோதரர்களே, ஆனா நாங்க பார்க்கலாம் இன்றைக்கு காலையில வீட்டுல இறங்கியதுல இருந்து இரவு வீட்டுக்கு வார வரைக்கும் எத்தனை இடத்துல நாங்க சொறி கூறுகின்றோம், பஸ்ல ஏறினா அங்கேயும் சொறி, ட்ரெயின்ல ஏறினா அங்கேயும் சொறி, ஹாஸ்பிட்டல் வந்தா ஏதாவது முன்ன பின்ன நடந்தா ஒரு நாளைக்கு யாரு யாரோ எவன் எவன் சொறி கேட்கின்றோம். ஆனால் எங்களுடைய காலம் இல்ல, எங்களுக்கு ஹெட்மஸ் செய்யற என்னுடைய மனைவி கிட்ட எனக்கு சொறி கேட்க வெட்கம், என்னுடைய மனைவி கிட்ட எனக்கு மன்னிப்பு கேட்பதற்கு எனக்கு கூச்சம், உலகத்துல யார் யாருக்கோ எஸ்எம்எஸ் பண்ணுகின்றோம், சரி நேரா வாயாலத்தான் கேட்கலா, நான் வீட்டிலிருந்து வெளியில வந்ததுக்கு பின்னால ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் உண்டு, சொரி நான் இப்படி பேசிட்டேன், சொரி உங்களுக்கு நான் இப்படி சொல்லிட்டேன், பிளீஸ் நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்கண்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் உண்டு எங்களுக்கு அனுப்பலாதா. யாரு யாரிடமோ யாரு யாருக்கோ நாங்க மெசேஜ் அனுப்புகின்றோம், மன்னிப்பு கேட்கின்றோம். எங்களுடைய எல்லா இன்ப துன்பங்களில் பங்கு கொள்ளக்கூடிய மனைவிமார்கள்ட்ட எங்களை மன்னிப்பு கேட்க வைக்கும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இருந்தால் சஹாபாக்கள்ட்ட மன்னிப்பு கேட்கல, அவர்கள் கொடுக்கல் வாங்கல், அதாவது மதீனாவுடைய விவசாயம் சம்பந்தமாக ஒரு கருத்தை கூறுகின்றார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த ஆரம்ப நேரத்துல மதீனத்து மக்கள் விவசாயிகள் அவர்கள் மகரந்த சேர்க்கை செய்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தான் நினைக்கிறேன் இந்த மகரந்த சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் என்று நான் என்றா கருதல்ல. அப்படி இந்த மகரந்த சேர்க்கை செய்யறதும் செய்யாமல் இருக்கிறதும் உண்டு தான் இந்த கருத்து பட கூறுகின்றார்கள். அந்த வருடம் அந்த மதீனத்து அன்சாரிகள் மகரந்த சேர்க்கையை விட்டு விட்டார்கள். அடுத்த வருடம் அவர்களுடைய விளைச்சல் குறைவாகி விட்டது. வந்து நபீனத்தில் சொன்னாங்க, யார சூழல்லா, நீங்க சொன்னதுனால நாங்க மகரந்த சேர்க்கையை செய்யல, இந்த வருடம் எங்களுடைய விளைச்சல் குறைந்திருச்சு. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், அன்சும் ஆழமுறி துணியாக்கும், உங்களோட உலகத்துடைய விடயம் என்ன விட நீங்க தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இல்ல நான் செஞ்ச மாதிரி தான் செய்யணும், அப்படியே நீங்க தொடர்ந்து செய்ய லாபமோ நஷ்டமோ தான் நபி அவங்க சொன்னார்கள். உங்களோட உலகத்துடைய விடயம் என்ன விட உங்களுக்கு தான் தெரியும், அதனால உங்களுக்கு எப்படி படுதோ நீங்க அப்படி செய்து கொள்ளுங்க. நான் தீனுடைய விடயம் சொன்னா அதை இறுக்கமாக அடித்துக் கொள்ளுங்க, உலகத்துடைய துனியாவுடைய விடயம் சொன்னா அதை நீங்க நிலையமே பார்த்து செஞ்சுக்கோங்க. சில பேர்ல நாங்க சொல்றது செய்தது தவறாக இருக்கலாம், அந்த தவறை நாங்க என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். என்னால ஒரு தவறு நடந்துருச்சு, என்னால ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. வீட்டுக்குள்ளத்தானே கணவன் மனைவி மாத்திரம், நான் மன்னிப்பு கேட்டது யாருக்கும் தெரியா, மனைவிக்கு மாத்திரம் தான் தெரியும். நாங்க பகிரங்கமாக வந்து நீங்க மன்னிப்பு கேளுங்க நான் கூறுகின்றோம். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் உமர் உமர்தான் எவ்வளவு பெரிய ஒரு சஹாபி, அவர் பாதையில நடந்தார் ஷைத்தானுக்கே தைரியம் இல்ல, அவன் இன்னும் ஒரு பாதையில நடப்பான். அந்த அளவுக்கு ஈமான்ல யக்கீன்ல விசுவாசத்துல உறுதியானவர்கள் அதற்கு உமர் அமீருல் மூமினீனாக இருக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு தடவை பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், என்னுடைய காலத்துல திருமணத்துடைய மகர் ரொம்ப அதிகமாக்கிட்டாங்க, அதனால மகர் தொகையை மிச்சம் கூட்டிடாதீங்க, அந்த மகருடைய தொகையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்ட்டு அவர்கள் ஆண்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆண்களுக்கு மத்தியில பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சபையுடைய பின் வரிசையில் இருந்த ஒரு பெண்மணி எழும்பினார். அந்த பெண் எழும்பி கேட்டார், யா அமீரல் முஃமினீன், அல்லாஹு யுஹரிமுனா அல்லாஹு யுஅதீனா வத்துஹரிமுனா அன்த யா அமீரல் முஃமினீன். அமீரல் முஃமினீன், அல்லாஹ் எங்களுக்கு தருவதற்கு தயார், ஆனா உங்களுக்கு இஷ்டம் இல்லையா, உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்டார் அந்த பெண்மணி. ஹதரத் உமர் கேட்டார்கள், என்ன தாயே நீங்க எதை சொல்ல வாரீங்க. அந்த பெண்மணி குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை ஓதுகின்றார்கள், வாதைதும் இஸ்தாவுன் கிந்தாரன் ஃபலா தஹுது மின்ஹு ஷைஆ. அந்த மனைவிமார்களிடத்துல நீங்க பெரிய ஒரு பொற்று உயலை கொடுத்தாலும் அதிலிருந்து எதையுமே எடுக்காதீர்கள், அல்லாஹ் தருவதற்கு தயார். ஆனா உமர் உங்களுக்கு விருப்பம் இல்ல போல என்று சொன்னவுடன் அந்த சபையிலேயே பகிரங்கமா ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, அஸாபத் இம்ரா வா அஃதா உமர், இந்த பெண் சரியாக சொல்லிவிட்டால், உமர் நான் தான் பிழை செய்து விட்டேன், சொல்லிவிட்டு பகிரங்கமாகவே சொன்னார்கள், குல்லு நாசி அப்பஹுமின் கயா உமர். உமர் நீங்க உங்களை பெரிய அறிவாளின்னு நினைக்கிறீங்களா, ஆனா எல்லா மக்களும் உங்களை விட அறிவாளிகளாக இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஒரு சபையில இருந்த சாதாரணமான ஒரு பெண்மணி திருத்தி கொடுத்து அந்த பிழையை கூட ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவிமார்களுடன் எப்படி நடந்திருப்பாங்க. அதனால தவறு என்னாலும் நடக்கலாம், நாங்களும் மன்னிப்பு கேட்கிறோம், மனைவிமார்களால தவறு நடக்கலாம், அவர்களும் மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் மூமினுடைய அடையாளம் என்ன, மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுக்கணும். அதுலேயும் சிலர்களுடைய தவறு என்ன, நான் உங்களை மன்னிக்க மாட்டேன், நீங்க செஞ்சது தவறு, நீங்க செஞ்சது மிஸ்டேக், உங்களால என்ன மன்னிக்கல, நான் மன்னிக்கவே மாட்டேன். அது மாத்திரமல்ல அந்த பெண் கூறுகின்றான், நான் செய்யவே இல்லை. இவர் சொல்லுவார், இல்ல நீங்க செஞ்சீங்க, இந்த ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம், உங்களோட மொபைல கொண்டாங்க, உங்களோட அதை கொண்டாங்க, உங்களோட நானா, உங்களோட தம்பி, உங்களோட சாட்சா, எல்லாரும் சாட்சி என்று சொல்லி முழு குடும்பத்தையும் அங்கே அழைக்கப்பட்டு அந்த பெண் சீரழிக்கப்படுவார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஒரு பெண் கூறுகின்றான், நான் செய்யல, நான் பேசல, நீங்க செஞ்சீங்க செய்யலாம்னு சொல்றீங்களா? சரி, ஏற்றுக்கொள்வோம். இதோட நாங்க இந்த விஷயத்தை முடிச்சிடுவோம். ஆகிற அவன செய்யாமல் யாரு சரி யாரு கொலை என்பதை பார்த்துக் கொள்வோம். இந்த அளவுக்கு அந்த ஹதீஸ்ல வருது. முஸ்லிம்ல ஹதரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் மிக முக்கியமான ஐந்து நபிமார்களில் ஒருவர். ஹதரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு முன்னால ஒருவர் திருடி விடுகின்றார். அந்த திருடனை பார்த்து ஹதரத் ஈஸா சொன்னார்கள், சரத்தா நீங்க திருடிட்டீங்க, நீங்க இந்த பொருளை திருட்டு தனமா எடுத்துட்டீங்க. அவர் கூறுகின்றார், வல்லாஹி லல்லதீ லா இலாஹா இல்லா ஹுவ கைரு, என்னை படைத்த ரப்பின் மீது சத்தியமாக நான் திருடல்ல. அந்த நேரத்தில் ஹதரத் ஈஸா அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் என்ன சொன்னார்கள், ஆமந்து பில்லாஹி வ கத்தப்து நஃப்ஸி, நான் அல்லாஹ்வுக்கு ஈமான் கொண்டுட்டேன், நான் என்ன பொய்யாக்குகின்றேன், என்னுடைய கண் விலையா பார்த்திருக்கும் போல, என்னுடைய கண் தவறா பார்த்திருக்கும் போல, அதனால நான் என்னை பொய்யாக்கிக் கொள்கின்றேன், நீங்க செய்யலாண்டா பரவாயில்லை, திருடல்லாண்டா பரவாயில்லை. ஒரு நபி நபியால பொய் சொல்லேயுமா? நபிமார்களால பொய் சொல்லேல, அவர்கள் நூற்றுக்கு நூறு உண்மையாளர்கள். ஆனால் அந்த மனிதனை பாதுகாக்கணும், அவர் திருடல்லாண்டு கூறுகின்றார். அதனால நல்லெண்ண வைத்து சொன்னார்கள், நான் என்னையே பொய்யாக்குகின்றேன், நாங்க உண்மையில அவங்க செய்யலாண்டா சரி, அப்ப என்னால் ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும், அன்னை அப்படிந்து என்னால் ஒரு தவறு நடந்திருக்கும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இதெல்லாம் சின்ன சின்ன விடயங்கள் தான். ஆனால் இதனால் தான் கடைசி காஃபி கோட்டு வரைக்கும் டிவோர்ஸ் வரைக்கும் போறது. சரி, சில நேரங்கள்ல ஆண்களாலும் தவறு நடக்கலாம், சில வேளை பெண்களாலும் தவறு நடக்கலாம். அந்த தவறுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டாச்சுன்னு வைத்துக் கொள்வோம். ஆனால் அந்த தவறை வைத்துக் கொண்டு அந்த பெண்மணிகள் பழிவாங்கப்படுவார்கள். அந்த பெண்மணிகளை வருட கணக்கில் நீங்க அப்படி செஞ்சீங்க, நீங்க இப்படி பேசினீங்க, நீங்க இப்படி கதைச்சீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு காலத்தில் நடந்த தவறை அடிக்கடி சொல்லி காட்டி சொல்லி காட்டி அவர்களை வேதனைப்படுத்த ஏதாவது. அதுவும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்முடைய காலத்துல ஒரு பெண் தவறு செய்து விடுகின்றால் அந்த பெண்ணுக்குரிய ஹத்து அடிக்கப்பட்டு விட்டது. இப்ப அந்த பெண்ணுடைய திருமணத்துடைய காலம் வருது. அந்த பெண்ணுடைய தந்தை வந்து ஹதரத் உமர்ட்ட கேட்கிறாங்க, என்னுடைய மகளுக்கு நான் மாப்பிள்ளை பேச போறேன், அதனால என்னுடைய மகள் ஏற்கனவே ஹத்து அடிக்கப்பட்டிருக்கிறார். அத்தண்ட சாதாரணமான சின்ன தவறு அல்ல, ஏதாவது ஏழு பெரிய தவறுகளில் ஒரு தவறை செய்திருப்பால், அதனால என்னுடைய மகனுக்கு நான் மாப்பிள பேச போகின்றேன், நான் எப்படி பேசணும்? ஹதரத் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், உங்களோட மகள ஒரு உத்தம பத்தினி மாதிரி அவளுக்கு நீங்க மாப்பிள செய்யணும். அவள் செய்த தவறுக்கு அத்தடிக்கப்பட்டாச்சு, அதை முடிச்சிடுங்க. இதற்கு பின்னால கடந்த காலத்துல நடந்த தவறுகளை நீங்க யாருக்கிட்டயுமே சொல்லவும் கூடாது, பேசவும் கூடாது. நீங்க யாராவது ஒருவர்கிட்ட சொன்னதா எனக்கு கேள்விப்பட்டா உங்களோட முகத்துல அடையாளம் நிற்கக்கூடிய அளவுக்கு நான் காயப்படுத்துவேன் என்றார்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எங்களோட சமூகத்தில் உள்ள ஒரு பாரதூரமான தவறு என்னண்டா, ஒரு ஆள் மாஷால்ல நல்ல தெரிஞ்சிட்டாரு, ஆரம்பத்துல கொஞ்சம் தவறுகள் அவர் மேலே பாய்ந்து தப்புக்களை தவறுகளை செஞ்சிட்டாரு, இப்ப தௌபா செஞ்சிட்டாரு, இப்ப மாஷால்ல நல்ல அமல் இபாதத் தீனோட இஸ்லாமிய முறைப்படி வாழ்கின்றார். ஆனால் பலர் சொல்லுவாங்க, எங்களோட பழசு எங்களுக்கு தெரியாதா, எங்களோட பயில் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு பேசேதா, அவர் தவறு செஞ்சாரு தௌபா செஞ்சாரு திருந்திட்டாரு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வீட்டுள்ள செலவேல கணவன்மார், பாடசாலையில் உள்ள ஆசிரியர்கள், மதரசாவில் உள்ள உஸ்தாத்மார்களும் இருக்கிறார். செலவேல ஒரு மாணவன் ஆரம்பத்தில் தவறு செய்திருப்பான், ஆனால் அவர் படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த தவற சொல்லி சொல்லி, அந்த மாணவி படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த தவற சொல்லி சொல்லி, செலவேலை இடையிலேயே படிப்பை நிறுத்திடுவாங்க. செலவேல நாங்க கேள்விப்படுவோம், சூசைட் பண்றாங்க, என்ன என்ன டீச்சர் ஒரே கேள்வி பண்ற, என்ன மாஸ்டர் ஒரே தவறா பேசுவார், அதனால எனக்கு தாங்கல சூசைட். மேலாக பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால தவறுகள் நடக்கலாம், தப்புகள் நடக்கலாம், அந்த தவறுகளை மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கணும். நாங்க எங்களால தவறு நடந்தா மன்னிக்கணும். அந்த தவறுகள் அத ஒரு கட்டத்துல முடிந்தது என்றால் முடித்திடணும். அதை பற்றி அடிக்கடி பேசுறல்ல. இன்னும் ஒன்று தான், ஒரு தவறு செய்ததற்காக பலவிதமான தண்டனைகள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, தவறுக்கு பல வகைகள் பெருசு சிறுசு சாதாரணமானது இருக்கும். ஆனா சில நேரத்துல சில ஆண்கள் அந்த பெண் செய்த தவறு சாதாரணமான சின்ன தவறு, ஆனால் அந்த தவறுக்காக இவர் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் மிக பயங்கரமான தண்டனை. ஒரு தண்டனை அல்ல, பல வகையான தண்டனை. மீரான பெரியார்களே சகோதரர்களே, இந்த அளவுக்கு இந்த அநேகமான பெண்மணிகள் இன்னைக்கு தன்னுடைய கணவன்மார்களால அவர்கள் படுற பாடு, அவர்களால வாங்குகின்ற அவர்களால படுகின்ற அதியை வெளியில சொல்லாமல் கொடுத்துக் கொண்டிருக்கிறாள். ஏன் நான் வெளியில சொன்னா அவற்றுள்ள ஆகப்பெரிய ஆயுதம் டிவோர்ஸ். அவர் என்ன தலாக் சொல்லிடுவாரு, அதுக்கு பின்னால நான் எப்படியோ வாழ்ந்து முடிச்சிட்டேன், ஆனா இந்த புள்ளகள் ரோட்டுக்கு வந்துருவாங்க, என்னுடைய குழந்தைகள் நடு ரோட்டுக்கு வந்துருவாங்க, அதனால் எப்படியோ சமாளித்து பொறுத்து கொண்டு போவோம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆனால் எத்தனை பெண்மணிகள் இன்றைக்கு கணவனுக்கு கோபம் வந்துட்டா கையில கிடைக்கிறது எல்லாம் அவருடைய கால் ஷூடைய காலால, அவருடைய இடுப்புல உள்ள பெல்டால, வீட்டுல சுத்தம் செய்த அந்த துப்பு தடியால. சில நேரங்கள் எங்களால சொல்லேத வாயால வார்த்தைகள் வராது. மிருகங்கள் அடிக்கிற மாதிரி சில நேரத்துல மனைவியை போட்டு அடிப்பாங்க. உண்மையில நாங்க வீரன்டா என்னை போன்ற வீரனான ஒரு ஆண்டை காட்டணும். அந்த ஆணுட்ட வீரத்தை காட்டாம கேவலம் மனைவி பலகீனமானவள் ஒரு பெண், எத்தனையோ நோய் இருக்கும், அந்த பெண்ணிட்ட போயிட்டு நாங்க எங்களை வீரத்தை காட்டுறது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதில் உள்ள ஆண்களுக்குரிய மிகப்பெரிய ஒரு தைரியம் தான், யாரும் வந்து எந்த கேக்கலா. என்ன மாமா வந்து கேட்டா நான் டிவோர்ஸ் செல்லுவேன், மாமி வந்து பேசினா நான் பயமுறுத்துவேன், என்னுடைய மச்சான்மார் வந்து கேட்டா நான் உங்களை டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லுவேன். அதனால மாமா மாமி மச்சான்மார் யாருக்கும் பேசுவதற்கு துணிச்சல் இல்லை. ஆனால் கணவன்மார்கள் நினைத்துக் கொள்ளவனும் அல்லாஹ் இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கேட்பான். அதனாலதான் நிக்காஹுடைய சபையில நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அந்த சந்தோஷமான நிகழ்வுல அந்த ஈஜாப் கபூலுக்கு முன்னால ஹுத்பா ஓதுவார்கள். அந்த ஹுத்பாவுல மூணு தக்வாவுடைய ஆயத்து சுன்னத்து. மூணு தக்வாவுடைய ஆயத்தை ஓதுவது முஸ்தஹப்பு. சில வேளை எங்களுடைய உள்ளத்துல வரலாம், சந்தோஷமான நிகழ்வுல ஏன் பயமுறுத்துறீங்க, ஏன் தக்வாவுடைய ஆயத்தை ஓதுறீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்குது, இந்த ஹுத்பாவுக்கு பின்னால ஈஜாப் கபூல் நீங்க செய்யறீங்க, மனைவியுடைய கரத்தை பிடித்து வாழ போறீங்க, இதற்கு பின்னால அவளுடன் கிடைக்கிற ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு பேச்சு ஒவ்வொரு செயல்களை பற்றி அல்லாஹ் கியாமத்தில் உங்கள்ட்ட கேட்பான். அதனால தகித்த போரப்பக்கும் அல்லாவை பயந்து கொள்ளுங்க. அந்த தக்வாவுடைய மூணு ஆய தோழப்படுதுன்னா உலகத்துல யாரும் உங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க, ஆனா அல்லாஹ் வந்து உங்கள்ட்ட கேட்பான். அதனால நீங்க அல்லாவை பயந்து கொள்ளுங்க. இந்த கருத்துப்படத்தான் அந்த மூன்று தக்வாவுடைய ஆய தோழப்படுது. மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, நான் தவறு செய்தால் மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுக்கணும், மறுமுனையில நலவு செய்தால் வாய் நிரம்ப பாராட்டணும். அந்த பாராட்டுற தன்மைகளும் கொஞ்சம் குறவும். யார் யாரையோ பாராட்டுகின்றோம். ஒரு மனைவி ஒரு நல்ல வேலையை செய்து தந்தா, ஒரு உணவை சமைத்து தந்தா, ஏதாவது ஒரு வேலையை செய்து தந்தாண்டா, வாய் வாய் நிரம்ப அந்த மனைவி மாஷா அல்லாஹ் நீங்க அப்படி செய்திருக்கிறீங்க, நீங்க இப்படி செய்திருக்கீங்க, இவ்வளவு நல்லா இருக்கிறேன் அந்த மனைவிமார்களை பாராட்டணும் புகழணும். நான் சொல்ற மேல் மிச்சம் அல்ல, அவர்களை எதையாவது நல்ல வேலைகளை செய்தால் வாய் நிரம்ப நாங்க பாராட்டுறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கீழால் உள்ள சாதாரணமான சாதாரணமன்ற எல்லா சஹாபாக்களும் முக்கியமானவர்கள் தான், இஸ்லாத்துக்கு முன்னால அடிமைகளாக இருந்த ஹதரத் பிலால் ஹதரத் சல்மான் அடிமைகளாக இருந்தாங்க. அவர்களை கூட எப்படி பாராட்டுவாங்க சொல்வார்கள், சல்மானும் மின்னா மின்னாகளில் பை. சல்மான் எங்களில் நின்றும் உள்ளவர், எங்கள் அகலு வைத்தே சேர்ந்தவர். பிலாலை பற்றி சொல்வாங்க, பிலால் நான் சொருக்கத்தில் நடக்கும் போது எனக்கு பின்னால நீங்க நடந்து வர செருப்பு சத்தத்தை கேட்டேன். அந்த பிலாலை நபியவர்கள் பாராட்டினாங்க, அந்த சல்மானை நபியவர்கள் பாராட்டினார்கள், தன்னுடைய சபையில் உள்ள எல்லா ஆண் சஹாபாக்களையும் பாராட்டினார்கள் என்றார். தன்னுடைய மனைவிமார்களை பாராட்டாமல் இருந்திருப்பாங்களா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நல்ல நடவுகள் நடக்கிற நேரத்தில், எங்களுக்கு விருப்பமான மகிழ்ச்சியான ஏதாவது ஒரு செயல் நடக்கிற நேரத்தில் அவர்களை பாராட்டணும், அவர்களுக்காக துஆ செய்யணும். அது மாத்திரமல்ல, அவர்களை நாங்கள் மதிக்கும். இந்த சமூகத்தில் உள்ள ஒரு பிரச்சனை தான் என்ன, கணவன் சொல்வாரு மனைவி என்ன மதிக்கிறா இல்ல, என்னுடைய பேச்ச கேட்கிறா இல்ல, அதே மாதிரி தான் மனைவியும் சொல்லுவா அவர் என்ன மதிக்கிறார் இல்ல, என்னுடைய பேச்ச கேட்கிறார் இல்ல, அவர் அவங்கள உம்மால பேச்ச கேட்கிறாங்க, அவங்க அவங்கள தாத்தாவுடைய பேச்ச கேட்கிறாங்க, இவர் சொல்லுவாரு மனைவி என்னுடைய பேச்ச கேட்கிறா இல்ல, அவள் அவளுடைய தாய், அவளுடைய சகோதரிகள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு ஆள் எங்களை மதிக்கணும்டா முதல்ல நாங்க அவங்கள மதிக்கணும். அவர்களுக்காக உயிரை கொடுப்பதற்கு தயார் ஏன்? ஒவ்வொரு சஹாபியாக நபி அவர்கள் மதித்தாங்க. நாங்க மிக முக்கியமான புகாரி திருமிதி போன்ற கிரந்தங்கள்ல 8 மிக முக்கியமான பாடங்கள் பாபுகள் இருக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு பாடம் தான் பாபுல் ஃபதாயில். ஃபதாயில் என்ன? ஒவ்வொருவரை பற்றி நபி அவர்கள் பாராட்டி இருக்கிறாங்க, புகழ்ந்து இருக்கிறாங்க. நபி அவர்கள் சஹாபாக்களை பாராட்டினதுனால, புகழ்ந்ததுனால, மதித்ததுனால தான் அவர்கள் இவர்களுக்காக உயிரை கொடுப்பதற்கு தயார். நான் ஒரு ஆளை மதித்தான் அவர் என்ன மதிப்பாரு, நான் ஒரு ஆளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணினாதான் அவர் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மதித்தாங்கண்டா, ஹதரத் ஸஃபியா ரழியல்லாஹு அன்ஹா ஹைபரட வைத்து, ஹைபரட இடத்திற்கு பின்னால ஒரு யூத பெண்மணியாக இருந்த அந்த பெண்ணுடைய கையை பிடித்து திருமணம் முடிக்கிறாங்க. ரமதானுடைய கடைசி பத்தில புகாரியில வார ரிவாயத், நபி அவர்கள் மஸ்ஜித் நபவியில எட்டிக்கா பிறக்கிறாங்க. அதுல சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை சந்திக்க வந்து நபி அவர்களுடன் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வீட்டுக்கு திரும்பி போக போறாங்க. நபி அவர்களே நேரா சஃபியாவை கூட்டி கொண்டு போய் அவருடைய வீடு வரைக்கும் வந்து வீட்டுல விட்டுட்டு வராங்க. மதித்ததனுடைய பிரதிபலன் தான் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய வீடு வரைக்கும் கொண்டு போய் அந்த பெண்ணை விட்டு விட்டு வந்திருக்கிறார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்களும் அந்த பெண்மணிகளை மதிக்கணும். அவர்களுக்கும் சில நியாயமான ஆசைகள் விருப்பங்கள் இருக்கும். ஒரு சிலர் நினைப்பாங்க நாங்க உணவு வாங்கி கொடுத்தால், அவங்க கேட்கிற மாதிரி உடையை வாங்கி கொடுத்தால், அவர்களுடைய தேவையான பொருட்களையும் உடல் ரீதியான தேவையை நிறைவேற்றி விட்டோம் என்றால் சரி, ஆனால் அவர்களுடைய உள்ளத்துல நியாயமான சில ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை இனம் காணும். நியாயமான சில விருப்பங்கள் இருக்கும். சில இடங்கள்ல நாங்க பார்க்கலாம், சில ஆண்கள் பெருமையா சொல்லுவாங்க, நான் மனைவியா அவனோட வீட்டுல விட்டுட்டு வந்தேன், அண்ணா நான் தான் அங்க போன தங்கறல்ல, மனைவி வந்து எங்க வீட்டுல மனைவியுடைய மாமா மாமி வீட்டுல தாராள தங்கனான், ஆனா மருமகன் போயிட்டு மாமி வீட்டுல தங்கறதுக்கு விருப்பம் இல்ல. இவர் போவாரு, அங்கே விடுவாரு, அவர் போல் பண்ணினா போய் கூட்டி கொண்டு வருவாரு. மாமிக்கு ஒரு ஆசை உண்டு இல்லையா, மாமாவுக்கு ஒரு விருப்பம் உண்டு இல்லையா, எங்கட மருமகன் வரணும், மருமகன் வீட்டுல தங்கணும், எங்கட வீட்டுல கொஞ்சம் கால நேரத்தை கடிக்கணும். இதெல்லாம் மனைவியுடைய நியாயமான ஆசைகள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்களுக்கு ஒரு நோய் நொம்பளம் கொண்டு வருது, நாங்க வேறு யாருடன் கூடி தடுப்பதல்ல, நாங்க கூட்டிக் கொண்டு போற, அவர்களுக்கு நாங்க தேவையான வைத்தியங்களை ஏற்பாடு செய்து கொடுக்கற. அதிகமாக கேள்விப்படுறது என்ன, கணவன் அவர் வயோதிப்பத்தை அடைந்த நோயாளியா, ஆனா முழு பணிவிடைகளையும் மனைவி தான் செய்வாங்க. அவளே சொல்லுவா, சில வேல மகள்மார்கள் இருந்தா கூட மகள்மார்கள் அவங்க எனக்கு புள்ள குட்டி இருந்துருவாங்க, ஆனா மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய சிதமத்துகள், அவர்களுக்கு சில வேல சாப்பாட்டை ஊட்டுறது, சில வேல் அவர்களுடைய உடு துணியை மாத்துறது, சில வேல் அவர்கள் வெளிவாத்தலில் போனா சுத்தப்படுத்துறது. இது அதிகமாக பெண்கள் செய்யறதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா ஆண்கள் நாங்க பார்க்கணும், ஒரு பெண் அவளுக்கு முடியாமலாக இருக்கி சாப்பிட முடியல, அந்த ஆண் அந்த கணவன் நினைக்கணும்னு எனக்கு பெரிய ஒரு பாக்கியம். காலம் எல்லாம் மனைவி இலக்கு செய்தால் இப்பொழுது நான் அவளுக்கு ஊட்டி விடணும், அவனுடைய ஆடைகளை சுத்தமாக்கி கொடுக்கணும், அவனுடைய உடல்ல அசுத்தம் நடந்தால் சுத்தமாக்கி கொடுக்கணும், அவனுக்கு நடக்கலன்னா கையை பிடிச்சி கூட்டி கொண்டு போகணும், அவனுக்கு முடியாது அவளை தூக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவைகளை நாங்கள் ஒரு பாக்கியமாக கருதோம், கருதி நாங்க எதை சொல்ல வாரோம், நாங்க எவ்வாறு எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி அந்த பெண்மணிகளிடத்தில் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவைகளையும் இனம் கண்டு அவர்களை மதித்து அவர்கள் செய்த நலவுகளை பாராட்டி அவர்கள் செய்த தவறுகளை மன்னிப்பு கொடுத்து வாழ்ந்தோம், அந்த வாழ்க்கை ரொம்ப இன்பகரமாக அமையும். அந்த நேரத்தில் அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக மகிழ்ச்சிகரமான குடும்பமாக அமையும். அதோடு இன்னொரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டோம், தாய்மார்கள் பெண்மணிகளுக்கும் பாரிய ஹக்குகள் இருக்கு. ஆண்கள் காலையில போறாங்க, மாலை வரைக்கும் சிரமப்படுறாங்க, மழையோ வெயிலோ எல்லா நிலைமைகள்ல அவர்களுடைய உடல்ல பலவிதமான நோய்கள் இருக்கும். மனைவியை காப்பாற்றணும், புள்ள குட்டிகளை காப்பாற்றணும் என்பதற்காக வேண்டி போவார்கள், சிரமப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள், வருட கணக்கில் வெளிநாடுகள்ல இருப்பார்கள். நல்ல சம்பாதிச்சு கொடுக்கிற நேரத்துல கணவனோட ரொம்ப நல்லா இருப்பாங்க, சம்பாத்தியம் தொழில் வியாபாரம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, சில மேல அதாவது அப் டவுன், மேல கீழே லாபம் நஷ்டம் வரும், லாபம் வந்தா ஏற்றுக் கொள்வாங்க, நஷ்டம் வந்தா மனைவி மார்களால சிலர்களால அதை சகித்துக் கொள்ளல, இப்ப புறப்பாட ஆரம்பிப்பாங்க. அந்த பெண் ஆடம்பரத்துக்கு பழகியாச்சு, அவர் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, இப்பொழுது அவருடைய வருமானம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதனால நான் என்ன கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், என்னுடைய தேவைகளை கொஞ்சம் குறைச்சு கொள்ளணும், அடிக்கடி நான் கேட்க கூடாது என்ற அந்த உணர்வுகள் சில பெண்மணிகள்கிட்ட இல்ல. ஆரம்பத்துல மாதிரி இப்போ நீங்க செய்யணும், செய்யாட்டி குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அவர் அப்படித்தான், அவர் இப்படித்தான், அவர் பார்க்கிறார் இல்ல, வாங்கி தாரார் இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதிலிருந்து பெண்மணிகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். புகாரில் ஒரு நீண்ட ஹதீஸ் நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க, ஒரு தொழுகையில திப்ளாவை முன்னோக்கி எதையோ எடுக்கிற மாதிரி, எதையோ தடுக்கிற மாதிரி, விரட்டுற மாதிரி. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், வடமைக்கு மாற்றமா என்ன, நீங்க இன்றைக்கு என்னமோ கிட்ட போற மாதிரி, எடுக்க போற மாதிரி, இன்னும் ஒரு கட்டத்துல வேணாம் வேணாம் தடுத்த மாதிரி. நபி அவர்கள் சொன்னாங்க, எனக்கு முன்னால் அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டினான், சொர்க்கத்தில் உள்ள அந்த பழங்களை காட்டினான், அந்த பழங்களை பறிக்கணும் மாதிரி ஆசை நான் முன்னு காணேன், மறுக்க எனக்கு நரகம் காட்டப்பட்டது, அந்த நரகத்தில் உள்ள பரிகரங்கள் காட்டப்பட்டது, நான் பின்னாதானேன். அப்படி காட்டப்பட்ட நேரத்துல அதிகமாக நரகத்துல பெண்மணிகளை நான் கண்டேன். கேட்டாங்க, யார சூழல்லா, ஏன் பெண்மணிகள் திக்குப்புரிகின்ற இல்லா, அல்லாவ மறுக்கிறாங்களா, அல்லாவ நிராகரிக்கிறாங்களா? நபியவங்க சொன்னாங்க, இல்ல, எப்பொரு நல் ஆஷீர், அந்த பெண்மணிகள் அதிகமாக கணவனுக்கு மாறு செய்வாங்க, கணவன் அந்த கணவனுக்கு மாற்றமாக நடப்பாங்க, கணவன் செய்த உபகாரங்களை மறந்து விடுவாங்க. லவ் அன் அரஜுலன், லவ் அன் அரஜுலன் அஹ்சனத் இலா இலா இம்ராதிஹா தஹர், ஒரு ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு காலம் எல்லாம் உபகாரம் செய்கின்றால், எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கின்றான். இதா ராத்மின் ஹாஷையன், இப்ப பிரச்சனை வரும வந்து இப்பொழுது அவர் ஏதாவது அவரிடத்துல குறைய பார்த்தா அந்த பெண் சொல்லுவாள், மாறாய்த்து நின்ற ஹைரன் கத்து உன்னிடத்த நான் எந்த நலவையும் இதுவரைக்கும் காணல்ல என்று பெண்மணிகள் சொல்லுவாங்க. அதனால பெண்மணிகள் அதிகமாக நரத்து நரகத்திற்கு நான் காட்டப்பட்டது, நான் பார்த்தது, அவர்கள் கணவன்மார்களை மறுப்பது, மறுப்பதுண்டா அவர்களுடைய நலவுகள், அவர்கள் செய்த நல்ல வேலைகளுக்காக அதை ஏற்றுக்கொள்ற இல்ல, நல்ல வேலைகள் செய்து ஏதாவது ஒரு கட்டம் வரும்பொழுது குறைத்து விட்டால் அதற்காக கணவன்மார்களை குறை சொல்லுவாங்க, அதனால தான் நரகத்திற்கு சென்றார்கள் என்பதை அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் ஒரு அழகான வழிகாட்டுதல் நம்முடைய மார்க்கத்துல ஷரியாவுல தரப்பட்டிருக்கிறது. அதனால அந்த மார்க்கத்துடைய ஷரியாவுடைய வழிகாட்டுதலுடைய அடிப்படையில கணவன் நான் எவ்வாறு நடக்கணும், எனக்கு என்னென்ன கட்டளைகள், மனைவி நான் எவ்வாறு வாழணும், எனக்கு என்னென்ன கட்டளைகள் என்று இரண்டு பேர்களும் அவர்களுக்கு முன்னால் உள்ள கடமைகளையும் உரிமைகளையும் பார்த்து நிறைவேற்றி நடந்தால் அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக, ஒரு அழகான மக்களால் போற்றப்படக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய குடும்பமாக மாறும். அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக உருவானால் தான் குழந்தைகளும் நல்லவர்களாக வளருவார்கள், சாலிஹீன்களாக வளருவார்கள், மக்கள் அவர்களை பாராட்டக்கூடிய நல்லவர்களாக சமூகத்திலே ஆகுவார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில நம்முடைய குடும்ப வாழ்க்கையையும் இஸ்லாமிய முறைப்படி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி, செய்த மாதிரி, அவருடைய நபித்தோழர்களும் வாழ்ந்து காட்டிய மாதிரி நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக இந்த நாட்டுகளில் இஸ்லாமியர்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு நீயே உதவி செய்வாயாக. விசேஷமாக பர்மாவிலிருந்து வெளியான அந்த இஸ்லாமிய சகோதரர்களை நீ பாதுகாப்பாயாக, இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பாயாக. ஒவ்வொரு வினாடியும் அச்சம் பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை அச்சமற்ற பயமற்ற வாழ்க்கையாக ஆக்கி வைப்பாயாக. எந்த குடும்பத்தில் பிரச்சனையுடன் சண்டை சச்சரவுகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிரச்சனைகளை நீக்கி அவர்களுடைய குடும்பை, அவர்களுடைய குடும்பம் இன்ப மகிழ்ச்சியான குடும்பமாக மாறுவதற்கு நீ உதவி செய்வாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்துள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்துக்கே யா ரஹ்மர் ரஹீமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.